ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு அவத்தை இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நம்முடைய அரும்பெரும் சைவ சித்தாந்த ஞான சாத்திரமாகிய சிவப்பிரகாசத்திலே கேவலாவத்தை பற்றியும் ஆணவ மனத்து உண்மை பற்றியும் அருமையாக எடுத்துரைத்த திருப்பாடல்களை தொடர்ந்து இப்பொழுது சகலாவத்தை பற்றி, அந்த சகலாவத்தையிலே தத்துவங்கள் எல்லாம் தொழிற்படுகின்ற முறைமை பற்றி விளக்கிச் சொல்லக்கூடிய 37 பாடலினை நாம் தொடங்கிக் கொண்டு தொடர்ந்து சகலாவத்தை பற்றி சொல்லக்கூடிய பாடல்களை சிந்திப்பதற்கு திருவுருள் கூட்டி வைத்துள்ளது. 37 திருப்பாடல் சகலாவத்தை தொடங்குகின்ற முறையினை அருமையாக நமக்கு விளக்குகின்றது. கேவலாவத்தையினை நாம் சிவப்பிரகாச திருப்பாடல்கள் மூலமாக அறிந்திருக்கின்றோம். இவ்வாறு தூள உடல், சூக்ம உடல், கலாதி தத்துவங்கள் இவை எதுவுமே இல்லாமல் ஆணவ மனத்தை தவிர வேறு எந்த சார்பும் இல்லை என்ற ஒரு நிலையிலே உயிர்களெல்லாம் இருக்கின்ற அந்த கேவல நிலையிலே எப்படி இந்த உயிர்கள் தத்துவங்களை பெற்று சகல நிலைக்கு வருகின்றன என்று சொல்லக்கூடிய பாடல் இந்த 37 பாடல். புகழும் மலம் ஒளித்தற்கு கலாதி முதல் மாயை பொருந்தியிடும் அரணருளால் போதம் தீபம் சகலமெல்லாம் உடனாயவாறு போல, போதம் தீபம் சகலமெல்லாம் உடனாயவாறு போலும் தரும் அருளை மலம் உயிர்கள் சாராமல் மறைக்கும் இகழி வரும் இவை உணரின் இருள் வெளியாம் தன்மை எய்தும், இகழி வரும் இவை உணரின் இருள் வெளியாம் தன்மை எய்தும் வகை தன் செய்தி இலங்கும் விந்து பகல்வரிய உணர்வாகி ஒளியாய் உள்ள பான்மையினால் ஒரு நாதம் படரும் தானே. புகழும் மலம் ஒளித்தற்கு கலாதி முதல் மாயை பொருந்தியிடும் அருணருளால். புகழும் மலம் என்றால் மேலே சொல்லப்பட்ட ஆணவ மலம். மேலே உள்ள சில பாடல்களில் ஆணவ மலம் பற்றித்தான் சொல்லப்பட்டது. கேவல நிலையிலே அந்த ஆணவ மலம் முற்றிலுமாக ஆன்மாவின் அறிவு இச்சை செயல்களை மறைத்திருக்கின்றது என்று அந்த ஆணவ மலத்தை பற்றி சொன்னார். அப்படி ஒரு மலம் கிடையாது என்று ஒரு சாரார் மறுக்கவும் அந்த மறுப்பினை முறியடித்து ஆணவ மலம் உண்டு என்று நிலைநாட்டினார். இப்படி தொடர்ந்து சில பாடல்களிலே பேசப்பட்டதல்லவா ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தின் மறைப்பை ஒழிப்பதற்கு, மலம் ஒழித்தற்குன்னா அந்த மலத்தினுடைய அந்த மறைக்கின்ற செயல்பாட்டினை ஒழிப்பதற்கு. ஏன்னா இருக்கின்ற பொருள்களை இல்லாமல் ஒழித்துவிட முடியாது. சர்க்காரியவாதம் என்ன சொல்கின்றது என்றால் இருப்பது என்றும் இருக்கும், இல்லாதது என்றும் இல்லை. ஆகவே ஆணவ மலத்தை ஒழித்தல் என்றால் அது நமக்கு செய்கின்ற இடையூறை ஒழித்தல், ஆணவ மலம் நமக்கு செய்கின்ற இடையூற்றினை ஒழிப்பதற்காக, அந்த மறைத்தல் வேலையை ஒழிப்பதற்காக. கலாதி முதல் மாயை, கலாதி தத்துவங்கள் தொடங்கி மற்ற அந்த கரணங்கள், தன்மாத்திரைகள், ஞானேந்திரியம், கண்மேந்திரியம் ஆகிய மாயாகாரியங்கள் எல்லாம் பொருந்தியிடும் உயிர்களை பொருந்தும். எப்படி தாமே வந்து பொருந்துமா? இந்த கலாதிகள், அந்த கரணங்கள், ஐம்பொறிகள் இவற்றுக்கு எந்த ஒன்றுக்காவது அறிவு உண்டா? கிடையாது. அப்ப அவை எப்படி தானே பொருந்தும்? இவை எங்கிருந்து வந்தன? மாயையிலிருந்து வந்தன. முதல் காரணத்திலிருந்து எந்த ஒரு காரியமாவது தானே தோன்றுமா? மண்ணிலிருந்து பானை சட்டியெல்லாம் தானே தோன்றுமா? தோன்ற. அப்ப அங்க நிமித்த காரணனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் அந்த மாயையிலிருந்து உயிர்களுக்கு என்னென்ன தேவை, உயிர்களின் பக்குவ நிலை எப்படி இருக்கின்றது என்று தன் திருவுள்ளத்திலே நன்கு அறிந்து அந்த உயிர்களுக்கு தேவையான கலாதி, அந்தக்கரணம், ஐம்பொறி முதலிய தத்துவ கூட்டங்களால் ஆன அந்த சரீரங்களை எல்லாம் கொடுக்கின்றான். அது வாழ்வதற்குரிய உலகங்களையும் கொடுக்கின்றார். ஆகவே அந்த சிவபெருமான் அருளாலே தத்துவங்கள் அந்த உயிர்களுக்கு பொருந்துகின்றன. அதான் பொருந்திடும் அரண் அருளால் என்றார். அரண் அருளால் பொருந்திடும், அரண் அருளால், அரணால் பொருந்திடும் என்று சொன்னாலே போதுமானது. அரண் அருளால் என்று சொல்லியிருப்பது அதுதான் பெரிய சிறப்பு. சுவாமியை சொல்லும் போதே அவருடைய திருவருளை நினைந்து நினைந்து தானே சொல்கின்றோம். ஏன்னா இப்படியெல்லாம் உயிர்களுக்கு இந்த தத்துவங்கள் எல்லாம் படைத்து கொடுக்க வேண்டும் என்ற எந்த ஒரு நிர்பந்தமும் சுவாமிக்கு கிடையாது. ஏன் படைத்து கொடுக்கல அப்படின்னு சுவாமியை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவர் இதெல்லாம் கொடுக்காம இருந்தா இருந்ததுதான், நமக்கும் ஒன்னும் தெரியாது. முற்றிலுமா நம்ம அறிவே தடைபட்டு இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு துன்பமான நிலையில் இருக்கிறோம் என்றே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிறோம் நாம. ஆகவே அவராக கொடுக்கின்றார் என்று சொன்னால் நம் மீது வைத்த கருணையினால் தான் கொடுக்கின்றார். ஆகவே அரண் அருளால் பொருந்தியிடும் அந்த அருளை நாம உணர்ந்து பார்க்கணும். ஒருவர் நமக்கு உதவி செய்யறார்னா அவர் எந்த நிர்பந்தத்துக்காகவும் செய்யல, எந்த பிரதிபலனையும் எதிர்பார்த்தும் செய்யல என்பது புரிந்தால்தான் அந்த உதவியினுடைய அருமை நமக்கு தெரியும். அந்த உதவியை நன்ன நல்ல முறையில் நாம பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதனாலதான் அரண் அருளால் என்று அங்கே ஆசிரியர் அழுத்தமாக கூறுகின்றார். ஆகவே கலாதி முதல் மாயை அரண் அருளால் பொருந்திடும். எதற்காக பொருந்திடும்? புகழும் மலம் ஒழித்தற்கு. முந்தைய பாடல்களில் சொல்லப்பட்டது ஆணவ மலம். அப்ப அந்த பாடல்களை படித்த போது இந்த ஆணவ மலம் எத்தனை கொடுமையானதுன்னு நமக்கு தெரிஞ்சது. அந்த கொடிய ஆணவ மலத்தினுடைய செயல்பாட்டினை ஒழிப்பதற்காக இந்த கலாதி முதலிய தத்துவங்கள் எல்லாம் அரண் அருளாலே அந்த கேவலாவத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு பொருந்துகின்றன. கேவலாவத்திலே ஆன்மாக்கள் இருக்கின்றன, முழுக்க மலமறைப்பிலே மாட்டிக்கொண்டிருக்கின்றன. சிவபெருமான் சர்வ வல்லமை உடையவர், பேரருள் உடையவர். பேரருள் உடையவன் என்ன நினைப்பான்? கொஞ்சம் இரக்கம் உள்ளவன் கொஞ்சம் உதவி செய்வான், நிறைய இரக்கம் உள்ளவன் பெரிய உதவியா செய்து விடுவானே. அப்ப இவன் பேரருள் உடையவன் அல்லவா? கேளிர் பரஞ்சோதி, கேளிர் பரங்கருணை, கேளில் விழுப்பொருள்கள், கேளில் ஒப்பில்லாத ஒப்பில்லாத பரங்கருணை என்று திருவம்பாவை போற்றுகின்றது. அப்ப அவன் செய்வது பெரிய உதவியா அல்லவா செய்வான். அப்ப நம்ம அறிவை மறைத்த ஆணவ மலத்தை உடனடியாக சுவாமி ஒடுக்கி நமக்கெல்லாம் அருட்சார்வையே கொடுத்து விட்டார் என்று சொன்னால் கேவலத்திலிருந்து நேராக அந்த சுத்தவத்தை அடைந்து விடலாமே இல்லையா? அதை விடுத்து இந்த கலாதி போன்ற தத்துவங்களை எல்லாம் கொடுத்து பிறவிக்குள்ளே செலுத்தி உயிர்களும் நம்முடைய பக்குவ குறைபாட்டினாலே பிறவியை விரைவாக கடக்காமல் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து சுத்தாவத்தை வருவதற்குள்ள போதும் போதும் என்று ஆகிவிடுகின்றதே. அப்ப ஏன் இப்படி? அந்த சர்வ வல்லமை உள்ளவன், அளவில் ஆற்றல் உடைமை அவனுடைய எண்குணங்கள்ல ஒண்ணு, பேரருள் உடைமையும் அந்த எண்குணங்கள்ல ஒன்றுதான். பேரருளும் அளவில் ஆற்றலும் இருக்கக்கூடிய பெருமான் அந்த மறைப்பை முதலிலேயே நீக்கி சுத்தாவத்தை ஆகிய முத்தியை கொடுத்து விட வேண்டியதுதானே, ஏன் கலாதி முதல் மாயைகளை பொறுத்துகின்றார் என்று ஒரு சந்தேகம் இயல்பாக வரும் அல்லவா? அதற்கு காரணம் என்னவென்றால், உயிர்கள் படிமுறையில் பக்குவப்பட்டு வரக்கூடிய தன்மையுடையவா இருக்கின்றன. உயிர்கள் அறிவிக்க அறியும் என்று நாம சைவ சித்தாந்தத்தில் அடிக்கடி கேட்டிருப்போம். உயிர்களாகி நாம அறிவிக்க அறிவோம், அதுல ஒரு அடைமொழி கண்டிப்பாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். என்னன்னா, படிமுறையில் அறிவிக்க அறிவோம், படிமுறையில் அறிவிக்க அறிவோம். அறிவிக்க அறிவோம்னா திருப்பரந்துறையிலே புரிந்தவர நிழலிலே திருவாத ஊரவழிகளுக்கு ஞானத்தை உணர்த்தினார் எம்பெருமான், அவரும் உணர்ந்தார். அப்ப நான் கேட்பேன், நானும் உணர்த்த உணரும் தன்மையுடைய ஆன்மா தானே, எனக்கு ஏன் அவர் இன்னும் உணர்த்தலன்னு கேட்பேன். அப்ப சைவ சித்தாந்தம் என்ன விடை கூறுகின்றது என்றால், அதை உணர்த்தினால் உணரக்கூடிய பக்குவம் எனக்கு இன்னும் வரவில்லை, வந்துட்டான அவன் வந்து தாமதப்படுத்த மாட்டான், இப்ப வரவில்லை. அப்போ அந்த பக்குவ நிலைக்கு உயர்வதற்கு நான் இன்னும் எவ்வளவோ முயற்சிகள் செய்யணும். அப்போ பாருங்க, ஒவ்வொரு ஆன்மா ஒவ்வொரு காலத்திலும் முத்தி அடையுது. ஆன்மாக்கள் தோறும் பக்குவத்தில் வேறுபாடு உண்டு, ஆனா எல்லா ஆன்மாக்களுமே படிப்படியாகத்தான் அறிவிக்க அறிகின்றன. அறிவிக்க அறிதலிலும் படிப்படியாக அறிவிக்க அறிகின்றன. இதை சோபான முறை என்பார்கள். படிமுறை என்பதை சோபான முறை என்பார்கள். சோபான முறையில் அறிவிக்க அறியும். அதனால சுவாமி முதலிலேயே மலமறைப்பை ஒடுக்கி ஒடுக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு, இதுல எந்த சந்தேகமும் இல்லை. மலமறைப்பை ஒடுக்கி தம்மை உணர்த்தினால், சிவபெருமானாகிய தம்மை அவர் உணர்த்தினால் நம்மால் உணர முடியாது. சிவத்தை உணரக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு அனாதியிலே கிடையாது. அந்த பக்குவத்தை உலகை உணர்ந்து, உலகிலே சிறந்த பொருள்களாக படிப்படியாக உணர்ந்து அப்புறம்தான் நாம் அவரை உணர முடியும். திருக்கோயிலே உருவத் திருமேனி, அருவுருவத் திருமேனி இவற்றிலெல்லாம் உணர்ந்து, சரியை கிரியைகளில் ஒழுகி உருவத் திருமேனி அருவுருவத் திருமேனிகளை உணர்ந்து, அவற்றில் வைத்து உணர்ந்து, யோக நெறி பயின்று, அதாவது சிவாகமங்களில் சொல்லப்பட்டுள்ள யோக நெறியை பயின்று, அருவத் திருமேனியிலே வைத்து உணர்ந்து, அதற்கு மேல அவர் ஞான குருவாக எழுந்தருளி வர அப்போ அவர் உணர்த்த, அப்பந்தான் அவருடைய சொரூப நிலை நம்ம உணர முடியும். இப்படி படிமுறையிலே உணரத்தக்கவராக இருக்கின்றோம். இதுல நமக்கு தெளிவாதான் நமக்கு இருக்கு, இதுல நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா உலகத்து விஷயங்களையே நாம படிமுறையில தானே உணர்தோம் இல்லையா. பள்ளிக்கூடத்துல குழந்தையை சேர்க்கணும், சரி, பள்ளிக்கூடத்துல கடைசி கிளாஸ், முடிவான கிளாஸ் என்னது, 12வது வகுப்பு தான், நேரம் அதுல கொண்டு சேர்க்க வேண்டியதானே. இது ஏன் எல்கேஜி யூகேஜின்னு சேர்த்து இல்லையா, 1வது வகுப்பு 2வது வகுப்புன்னு எவ்வளவு வருடங்கள் செலவழிக்க வேண்டியது இருக்கு. அத்தனை புத்தகங்களையும் வாங்கி செலவழிச்சுக்கிட்டு 12வது வகுப்பு முடிச்சது தானே நோக்கம், இதுதானே நோக்கம், முடிவு அதானே, நேரம் அதுல சேர்க்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னா அது வந்து பொருந்துமா இல்லையா. அங்க உடனே என்ன சொல்லுவோம், அங்க போனா அங்க சொல்ற பாடங்கள்லாம் ஒன்னும் இப்ப விளங்காது இல்லையா. அந்த பாடங்கள் விளங்கணும்னா இந்த பாடங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு போனாதான் விளங்கும். அங்க எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுபவை எல்லாமே உலக விஷயங்கள் தான் இல்லையா. ஆக அந்த உலக விஷயங்களை அறிவதே நம்ம படிமுறையில அறிய வேண்டியுள்ளதே, சடமாகிய உலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை. அப்போ நம்மிடம் மேலான அறிவு பொருளாகிய சிவத்தை, பேரறிவு பொருளாக சிவத்தை உணர்ந்தா எவ்வளவு பக்கம் நமக்கு வரணும், அதுக்கு எவ்வளவு படிமுறை வளர்ச்சி நமக்கு தேவைப்படுது. அதனாலதான் படிமுறையில் அறிவுக்கு அறியும் இயல்பு உயிர்களுக்கு இருப்பதனால்தான் நேரடியாக சுத்தாவத்தைக்கு அந்த உயிர்களை கொண்டு வராமல் இப்படி சகலாவத்தை வழியாக கொண்டு வர திருவுள்ளம் கொண்டு கலாதி முதல் மாயா காரியங்களை எல்லாம் சேர்க்கின்றார். அரணருணால் பொருந்திடும். அடுத்து சொல்றாங்க பாருங்க, ஒவ்வொரு சாத்திரத்துல ஒவ்வொரு அழகு. அது மாதிரி சிவபுராசல ஆங்காங்கு அந்த அழகு ரொம்ப அருமையா வெளிப்படுது. இந்த கருவிகளை பெற்ற உயிருக்கு அறிவு விளங்குகின்றதே, இப்ப நமக்கெல்லாம் விளங்கி கொண்டிருக்கிறது. இது எதை போல தெரியுமா, நாங்க என்ன போதம் தீபம் சகலவெல்லாம் உடனாய வாறு போலும்னா, போதம்னா அறிவு. உடல் கருவிகளை பெற்ற உயிர்களுக்கு, அதுவரை கேவலாவத்தை பெற்று கிடந்த உயிர்கள் உடல் கருவிகளை பெற்று சகல நிலையில் இருக்கின்றனவே, இந்த உடல் கருவிகள் வாயிலாக இந்த உயிர்களுக்கு அறிவு விளங்குகிறது அல்லவா, இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தீபம் சகலமெல்லாம் உடனாய வாறு போலும். ஒரு தீபம் எரிகின்றது விளக்கிலே. இப்ப நாம மின் விளக்குகள் எல்லாம் பயன்படுத்துறோம். நாம திருக்கார்த்திகை தீபத்தை நினைச்சு பார்ப்போம். என்னன்னா அதுல என்னெல்லாம் இருக்கு, தகழி இருக்கின்றது, தகழியிலே எண்ணெய் ஊற்றி வைத்துள்ளார்கள், எண்ணெயிலே திரி விளக்கின்றது, அது தூண்டுகோல், தூண்டுவதற்கு தூண்டுகோல் இருக்கும், அந்த திரியை பற்றுக்கோடாக கொண்டு அந்த தீபம் எரிகின்றது. அப்போ அந்த தீபம் எரிதல் வந்து எல்லாம் சேர்ந்து இல்லையா அந்த சமூகத்தில் அந்த தீபம் எரியுது இல்லைங்களா. தகழி, எண்ணெய், திரி, தூண்டுகோல் எல்லாம் சேர்ந்த சமூகத்தில் அந்த தீபம் எரிகிறது. அது மாதிரி இந்த உடல் கருவிகள் எல்லாம் சேர்ந்த சமூகத்தில் அறிவு வெளிப்படுது. பார்ப்பதற்கு அந்த உடலுக்கே அறிவு உள்ளது போல காட்சிப்படும் இல்லைங்களா. நாம சித்தாந்த நோக்கில் சிந்திக்கலைன்னா நமக்கு அப்படிதான் தெரியும், உடம்பே அறிவுள்ள பொருள் இல்லையா. அப்படி கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, திரும்புறது, ஒரு பொருளை எடுக்கிறது வைக்கிறது எல்லாம் பார்க்கும்போது உடம்பு ஒரு சித்து பொருள் போல ஒரு காட்சிப்படுது பாருங்க. ஏன்னா இது எல்லாம் சேர்ந்த சமூகத்துல உயிரிடம் அறிவு வெளிப்படுகிறது இல்லைங்களா. அதனால போதம் தீபம் சகலமெல்லாம் உடனாய வாறு போலும். அந்த தகழி, எண்ணெய், திரி, தூண்டுகோல் எல்லாம் சேர்ந்த சமயத்தில், பெரிய வீட்டு பெரிய விளக்குன்னா அந்த தகழியை ஒரு தண்டு தாங்கி கொண்டிருக்கும், தண்டு, தகழி, எண்ணெய், திரி, தூண்டுகோல் எல்லாம் சேர்ந்த அந்த சமுதாயத்தில் அந்த தீபமானது எரிவது போல, அந்த கூட்டத்திலே அந்த தீபம் எரிவது போல, இந்த உடல் கருவிகளோடு சேர்ந்த அந்த கூட்டத்தின் இடையே உயிரின் அறிவு வெளிப்படுகிறது. உயிரின் அறிவு வெளிப்படுதுன்னு சொன்னாலே நாம வந்து என்ன புரிஞ்சுக்கணும், சுவாமி உள்ளிருந்து உணர்த்துறாருன்னு அர்த்தம். அவன் உணர்த்தாம வெளிப்படாது. இந்த கருவிகள்லாம் வாயில்கள், வாயில்கள்னு பேரு. இவற்றின் வாயிலாக சுவாமி உணர்த்துகின்றார். உணர்த்தக்கூடிய ஆற்றல் தத்துவ கருவிகளுக்கு எங்கிருந்து வரும், அவையே உணர்வற்ற ஜடம். அவை எப்படி நமக்கு உணர்த்துவோம்? நாம உணர்வதற்கு அவை வாயிலாக இருக்கின்றன. உணர்த்துபவன், உணர்த்தும் ஆற்றல் உள்ளவன் சிவபெருமான் ஒருவன் தான். உணர்த்தக்கூடியவன் ஒருத்தன் தான். நாம என்ன உணர்த்த உணர்வர்கள் தான். இவற்றின் வாயிலாக உணர்கிறோம், நம்ம உணர்த்துகிறான் தத்துவ கல்வி வாயிலாக. சரி, ஆக இப்படி இத்தனை தத்துவ கல்விகளையும் கொடுத்து சுவாமி உணர்த்துறாரே, எந்த ஒரு உயிராவது அந்த சுவாமியை அறிகின்றதா? இல்லையே, தத்துவ கல்விகளை பெற்று உலகத்தை தானே அறிந்து கொண்டிருக்கின்றன, ஏன் சுவாமி அறியல அப்படின்னா, இங்க சொன்னார், தரும் அருளை மலம் உயிர்கள் சாராமல் மறைக்கும். இந்த தத்துவ கல்விகளை நமக்கு ஒருவர் ஒரு பொருளை கொடுத்து உதவுகின்றார், அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. என்ன அப்படின்னு சொன்னா, மலையில வந்துட்டு இருந்தோம் சார், வழியில இந்த நண்பர் பார்த்தாரு, நாங்க இந்த குடையை பிடிச்சிட்டு போங்கன்னு குடையை கொடுத்தாரு அப்படின்னு சொல்றோம். இப்ப யாரு குடையை கொடுத்தாலும் தெரிஞ்சுதானே வாங்குறோம் நாம இல்லீங்களா. குளிர்நிலை சங்கடப்பட்டு இருந்தேன், இந்த போர்வையை கொடுத்தாரு, போட்டி இருக்கிறேன், யாரு கொடுத்தாலும் தெரியுது இல்லையா. அதே மாதிரி அறியாமைக்குள்ள அகப்பட்டு கிடந்தேன், ஆணவ மறைப்பு முழுமையா இருந்தது, அப்போ சிவபெருமான் தான் எனக்கு இந்த தத்துவ கருவி எல்லாம் கொடுத்தாரு, புவனங்கள் எல்லாம் படைச்சு கொடுத்தாரு அப்படின்னு எந்த உயிராவது உணர்றதா? இல்ல. நூல்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நூல்கள்லாம் நமக்கு தேவைப்படுது, உபதேசம் தான் தேவைப்படுது, அனுபவத்துல நாம அதை தெரிஞ்சுக்கல இன்னும் இல்லையா. கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு வந்த எந்த ஒரு உயிராவது சுவாமி தான் இப்படி என்ன கொண்டு வந்திருக்கார் இந்த பிறவிக்கு அப்படின்னு தெரிந்து கொண்டதான தெரிந்து கொள்ளவில்லை. ஏன் அப்படின்னா, அவருடைய அருளை நாம சார விடாமல் அந்த ஆணவ மலம் நம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறது. அது பாருங்க, தரும் அருளை மலம் உயிர்கள் சாராமல் மறைக்கும். தரும் அருளை உயிர்கள் சாராமல் மலம் மறைக்கும் அப்படி அப்படி சேர்த்துக்கோங்க. தரும் அருளை, தரும்னா இந்த கனாதி முதலிய தத்துவங்களை எல்லாம் தரக்கூடிய அந்த திருவருளை உயிர்கள் சாராமல் எது மறைக்கிறதா? மலம் மறைக்கிறதா? தருபவனை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னும் நமக்கு அறிவு விளக்கம் ஏற்படலை. இந்த தத்துவ கருவிகளை பெற்று உலகத்தை அறிந்து வரக்கூடிய அளவுக்கு தான் நமக்கு அறிவு விளக்கம் ஏற்பட்டிருக்கு. தத்துவங்களை தருபவனை அறிகின்ற அளவுக்கு இன்னும் அறிவு விளக்கம் ஏற்படலை இல்லையா. ஏன் ஏற்படலைன்னா, முதல்ல சொன்னதுதான் பதில், படிமுறையில் தான் நமக்கு அந்த அறிவு விளக்கம் ஏற்படும், படிமுறையில் தான் ஏற்படும். இதை பெற்று இதை நாம் அறிகின்றோமே, இதே பெருசுதான். ஆகவே தரும் அருளை மலம் உயிர்கள் சாராமல் மறைக்கும். இகழி வரும் இவை உணரின், இவைன்னு சொன்னது இந்த தத்துவ கருவிகளாகிய மாயையையும் அறிவை மறைக்கின்ற ஆணவத்தையும். இந்த ஆணவமும் மாயையும் ஒன்றோடு ஒன்று மாறுபட்ட தன்மை கொண்டவை, அதான் இகழி வரும். இகழுதல் என்றால் மாறுபடுதல், இகழுதல் சிறப்புள்ளு அது போட்டா அது இகழ்ச்சி இல்லையா, கேலி செய்தல். இகழுதல் இந்த லூ போட்டா அது என்ன அர்த்தம்? முரண்படுதல், முரண்படுதல். ஆணவமும் மாயையும் ஒன்றோடு ஒன்று முரண்பட்டவை, இருளும் ஒளியும் மாதிரி. இருளும் ஒளியும் ஒன்றோடு ஒன்று முரண்பட்டவை தானே. இருளும் ஒளியும், இருள் என்ன செய்யும்? கண்ணை பார்க்க விடாம மறைக்கும். காணும் தன்மையுடைய கண்ணை காண விடாமல் மறைப்பது இருள் செய்யற வேலை. ஒளி என்ன செய்யும்? காணும் தன்மையுடைய பொருளுக்கு மணிக்கணும், காணும் தன்மையுடைய கண்ணுக்கு பொருள்கள் எல்லாம் விளக்கி காட்டும் இல்லைங்களா. கண்ணுக்கு விளக்கம் செய்வது ஒளி, கண்ணை காண விடாமல் மறைப்பது இருள். எப்படி இந்த இருளும் ஒளியும் ஒன்றோடொன்று முரண்பட்டவையோ, அதே போல ஆணவமும் மாயையும் ஒன்றோடொன்று முரண்பட்டவை, அதான் இகழி வருபவை. இகழி வரும் இவை உணரின் இருள் வெளியாம் தன்மை எய்தும். வெளின்னு சொன்னது இங்க ஒளி, இருளும் ஒளியும் போல. இன்னையா ஆணவமும் ஜடப்பொருள், மாயையும் மாயையும் ஜடப்பொருள் தான். அப்புறம் என்ன, ரெண்டும் ஜடப்பொருள் ஒன்றோடொன்று முரண்பட்டதுங்கிறீங்களே. இருளும் ஜடப்பொருள் தான், ஒளியும் ஜடப்பொருள் தான். ஆனா இருள் என்ன பண்ணுது? கண் பார்வையை தடுக்கின்றது. ஒளி என்ன பண்ணுது? கண் பார்வைக்கு உதவுகின்றது. மாறுபட்டு ஜடமா இருந்தாலும் ரெண்டும் உன்னோட ஒன்னு செயல்பாடுல வந்து உன்னோட ஒண்ணு முரண்பட்டு இருக்கிறது அல்லவா. அதுபோலத்தான் ஆணவமும் ஜடம், மாயையும் ஜடம் என்றாலும் கூட ஆணவம் உயிரின் அறிவை தடுக்கும், மாயை வந்து உயிரின் அறிவு விளங்குவதற்கு துணை செய்யும். அது நேரடியா விளக்காது, நேரடியா விளக்குவான் சிவபெருமான் தான் இல்லையா. ஆனா உயிரின் பக்குவத்துக்கு ஏற்ப முதல்ல அவன் மாயா கருவிகள் வாயிலாகத்தான் விளக்குவான் இல்லையா. இப்போ இந்த மேசையை நான் பார்க்கிறேன், இதுக்கு மேல விரிச்சிருக்கிறேன் இந்த துணியை நான் பார்க்கிறேன் என்று சொன்னால், இந்த கண் அந்த கரணங்கள் இந்த கருவியில பெற்றிருப்பதனால தான் பார்க்கிறேன், இவற்றின் வாயிலாக எனக்கு பெருமான் உணர்த்துகின்றார். ஆகையினாலே இந்த மாயை அறிவு விளங்குவதற்கு துணை செய்யும், ஆணவம் அறிவு விளக்கத்தை தடுக்கும். ஆகவே ரெண்டு ஒன்றோடொன்று முரண்பட்டவை. இருவழியான் தன்மை எய்தும் வகை தன் செய்தி இவற்றின் இயல்பு இப்படி இருக்கின்றது. ஆணவம் மாயை இவற்றின் இயல்பு இப்படி இருக்கின்றது. இனி எய்தும் வகை தன் செய்தி என்பதற்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்மா அறிவை பொருந்தும் முறையும் அம்மாயா காரியங்களின் செயலும் என்னவெனில் அப்படின்னு பொருள் கொள்வாங்க. எய்தும் வகை தன் செய்தி. எய்தும் வகைனா உயிர்கள் அறிவை பெறும் வரை. அறிவு தான் உயிரிடமே உள்ள குணமாச்சே, அறிவை என்ன வேற வெளியே இருந்தா பெறுது அப்படின்னா, அறிவு உயிர்களுக்கு குணமாக இருக்கலாம், ஆனா அந்த அறிவு விளங்குதல் என்பது, விளங்குதல் என்பது மாயா காரியங்களை சார்ந்த பிறகுதானே. கேவல நிலையில அறிவு விளங்கலையே, அறிவு பேரளவுக்கு இருக்கு அவ்வளவுதான், விளங்கல. ஆகவே உயிரின் அறிவு விளங்கும் வகையும் அந்த விளங்குவதற்கு ஏற்ப இந்த தத்துவங்கள் தொழிற்படும் முறையையும் சொல்லும் இடத்து. இந்த மாதிரிதான் தத்துவங்களின் தொழிற்பாட்டை சொல்ல போகின்றார். அதனால அதுக்கு அப்படி பொருள் பண்ணுவாங்க. தன் செய்தி என்றால் தத்துவங்கள் தொழிற்படும் செய்தி. தத்துவங்கள் தொழிற்படும் முறைமை எப்படி என்றால் என்று சொல்லிவிட்டு தொடங்குகின்றார். முதல்ல வாக்குகளின் தொழிற்பாடில் இருந்து தொடங்குகின்றார். நால்வகை வாக்குகளை நாம தத்துவங்களோடு வைத்து எண்ணுவதில்லை, இருந்தாலும் நால்வகை வாக்குகளின் செயல்பாடு ரொம்ப முக்கியம். தத்துவங்களோடு சேர்ந்து அவையும் செயல்படுகின்றன. அதனால நால்வகை வாக்குகள் இருந்து தொடங்குகிறார். நால்வகை வாக்குகள் எவை? அந்த பெயர்களை நாம மீள ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி, நால்வகை வாக்குகள். சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி, இவைதான் நால்வகை வாக்குகள். அதுல சூக்குமை வாக்கு பத்தி இங்க சொல்ல போகின்றார் முதல்ல. ஏன்னா ஒரு நூல் ஒரு முறையில சொன்னா இன்னொரு நூல் இன்னொரு முறையில சொல்லும் இல்லையா. ரெண்டு ரூட்டும் நமக்கு தரோவாகணும். தூத்துக்குடியில இருக்கிற ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு ரூட்ல ஏதோ ஒரு வேலை நடக்குது போக முடியலன்னா இன்னொரு வழி தெரிஞ்சதுன்னா அப்படி போயிருவோம் இல்லைங்களா. அதே மாதிரி எல்லா வழிகளிலையும் போய் பழகினாதான் நமக்கு ஊரை பத்தி ஒரு தெளிவு கிடைக்கும். அதே மாதிரிதான் அருளந்தி சிவாச்சாரியும் உமாவதி சிவாச்சாரியாரும். அருளந்தி சிவாச்சாரியர் ஒரு முறையில் சொன்னார், உமாவதி சிவாச்சாரியர் இன்னொரு முறையில் சொல்லுவார். தொடர்ந்து பல பாடல்கள் அதை அழகை நாம ரசிக்கலாம். இப்ப இதுலயும் அப்படிதான் சொல்றார். அருளந்தி சிவாச்சாரியார் சித்தியார்ல வைகரி வாக்கு தொடங்கி சொன்னார். வைகரி வாக்கு எப்படி செயல்படும், மத்தியமை எப்படி செயல்படும், பைசந்தி எப்படி செயல்படும், சூக்குமை எப்படிப்பட்டது அப்படி சொன்னார். இங்க இவர் சூக்குமை வாக்கு தொடங்கி சொல்கிறார். இன்னொரு அழகு என்னன்னா ஒவ்வொரு வாக்குக்கும் ஒவ்வொரு பாடல் ஒதுக்கி விட்டார் அருளந்தி சிவாச்சாரியார். வைகரி வாக்கை பத்தி செய்திகளா அதுக்கு ஒரு பாடல், தனி பாடல் அதுக்குன்னு. மத்திமை பற்றி அதுக்கு தனி பாடல், பைசந்தி பத்தி தனி பாடல், சூக்குமை பத்தி தனி பாடல். அதே அப்பா அதான் பாடல்கள் 328 பாடல்கள் வருது சுபக்கத்துல வருதுன்னா இதுதான் காரணம். சரியா சரியைக்கு ஒரு பாடல், கிரியைக்கு ஒரு பாடல், யோகத்துக்கு ஒரு பாடல், ஞானத்துக்கு ஒரு பாடல். அந்த ஞானம் அது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டைன்னு நிகழுது. கேட்டலுக்குன்னு ஒரு பாடல், கேட்டலை விளக்கி சொல்வதுக்கு ஒரு பாடல், சிந்தித்தலை விளக்கி சொல்வதுக்கு ஒரு பாடல், தெளிதலுக்கு ஒரு பாடல், நிட்டைக்கு ஒரு பாடல். அப்படி அந்த முறையில் அது போகுது. அப்படி ஆசிரியர் ஏற்கனவே விரித்து கூறிய பிறகு இனி தாமும் அதே மாதிரி விரித்து கூற வேண்டியதில்லையே. அப்ப உமாவசிவம் ஒரு அழகான வழிமுறையை கையாளுகின்றார். அங்க ஆசிரியர் விரித்து சொன்னதையெல்லாம் இங்க ஒரு பாடலுக்குள்ளே தொகுத்து, ஆனா எந்த ஒரு பாயிண்டும் விடுபட்டுறாம, அதுதான் சிறப்பு. அப்படி பல பாடல்கள் விரித்து சொன்னதை அப்ப எவ்வளவு அந்த மொழியிலே எவ்வளவு ஆளுமை இருந்தால், கருத்திலே எவ்வளவு தெளிவு இருந்தால் இதை சொல்ல முடியும் நினைப்போம். ஆனா நம்ம ஆசிரியர் பெருமகனார் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரா இருக்கிறார். அவர் அந்த திருவருளையே பெற்ற அனுபூதிமான். ஆகவே அவரிடத்திலே மொழி ஆளுமை, கருத்து தெளிவு இல்லையா, அதான் ஆசிரியர்கள் சொல்வார்கள். கலைவாணியே வந்து ஏவல் கேட்டு என்ன சொல்லுவேணும்னு எடுத்து எடுத்து கொடுப்பாயா, அவர்கிட்ட போய் மொழி ஆளுமைன்னு நீ உலகியல் புலவரை வியப்பது மாதிரி வியக்கக்கூடாதுபாங்க. அந்த பெருநிலையிலே இருக்கின்றார் உமாசிவம். ஆகவே இந்த பாடல்ல சூக்குமை வாக்க பத்தி தொடங்கி அடுத்த ஒரே ஒரு பாடலுக்குள்ளாக பைசந்தி, மத்திமை, வைகரியினுடைய செயல்பாட்டை எல்லாம் உள்ளடக்கி அருமையா சொல்லிட்டார். சூக்குமை வாக்கு என்ன பண்ணுதான், இலங்கும் விந்து பகர்வறிய உணர்வாகி ஒளியாய் உள்ள பான்மையினால் ஒரு நாதம் படருந்தானேன். என்ன இலங்கும் விந்து, இந்த விந்து இருக்கின்றதே அது மூலாதாரத்திலே அந்த விந்து தத்துவம் விளங்குகிறது. சுத்த மாயையோடு நமக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது பாருங்கள். என்ன நாத தத்துவம், விந்து தத்துவம், சாதாக்கியம் இதெல்லாம் சுத்த தத்துவங்கள் ஆயிற்றே, இல்லையா? நாம அசுத்தமாய உலகங்கள் எல்லாம் வாழ்கின்றோம். இருந்தாலும் அந்த சொல் உலகம் என்ற முறையிலே அந்த நால்வகை வாக்குகள் என்று வரும்பொழுது அவை சுத்தமாஜியிலே தோன்றியவை தான் நால்வகை வாக்குகளும். நாம் மத்த ஐம்பொறிகள் அந்த கரணங்கள் கலாதிகள் இதெல்லாம் அசுத்தமாயில தோன்றியவை இல்லையா? சுத்தமாயிக்கு நமக்கு ஒரு தொடர்பு இருக்கத்தான் செய்து. நால்வகை வாக்குகள் சுத்தமாயிலே தோன்றியவை, விந்து தத்துவத்திலே தோன்றியவை தான் சொல்றார். அதனாலதான் இங்க விந்து தத்துவம் சக்தி தத்துவம் என்றும் சொல்வார்கள். அதை பற்றி சொல்றார். இலங்கும் விந்து சக்தி தத்துவமானது பகர்வரிய உணர்வாகி ஒளியாய உள்ள பான்மையினால். பகர்வரிய உணர்வுன்னு சொல்றது சபிகற்ப உணர்வு. இது இன்ன பொருள்னு அந்த பொருளை பத்தி முழு விவரத்தோடு அறிந்து கொள்வது, அதைத்தான் சபிகற்ப காட்சிம்பாங்க இல்லைங்களா? இந்த பொருளை அறிஞ்சோம்னா இது இன்ன பொருள், இந்த கம்பெனியை சேர்ந்தது, இது இவ்வளவு நீளத்தில் இருக்கு, இவ்வளவு அகலத்தில் இருக்குது இல்லைங்களா, இது இந்த மாதிரியான செயல்பாடுகளை நாம் கொண்டது அப்படின்னு எந்த பொருளை அறிந்தாலும் அந்த முழு விவரத்தோடு ஃபுல் டீட்டெயிலோடு அறிகின்றோம் இல்லையா? ஏதோ ஒரு பொருள் பொதுமையில அறிஞ்சா அது நிர்விகற்ப காட்சி. அந்த பொருளை பற்றி சகல விவரங்களோடு அறிந்து கொண்டோம் என்றால் சவிகற்ப காட்சி. அந்த சவிகற்ப காட்சி என்பது இந்த வாக்குகளின் துணை கொண்டுதான் நிகழுது, அல்லது பொதுமையில அறிகிற காட்சி மட்டும்தான் நிகழும். ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒரு பொருள் அறிஞ்சிட்டு போக வேண்டியதான். இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சியெல்லாம் கண்டு நாம பிரமிக்கின்றோம், அதெல்லாம் சவிகற்ப காட்சியினுடைய மேம்பாடு தான். பொருளை பற்றி மேலும் மேலும் தெளிவாக புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள, அதனுடைய பண்புகளை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள, அந்த பொருளை வைத்து எப்படியெல்லாம் நம்ம பயன்பாடுகளை அடையலாம் என்று அதை கொண்டு வராங்க. அதுதான விஞ்ஞானம். நம்ம பொறுமையா நினைச்சு பார்த்தோம்னா இன்னென்ன பண்புகள் இந்த பொருள்ல இருப்பதனால இந்த பொருளை இப்படி இப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் இல்லையா? அதுல எந்த பண்பையும் மனிதன் உருவாக்கவில்லை, ஏற்கனவே அதுல இருக்கிற பண்புகள். ஆனா அந்த பண்பு தானா வெளிப்படாது, ஏற்கனவே இருக்கிற பண்பை வெளிப்படுத்தியவன் சிவபெருமான். நிலத்துல திண்மை இருக்குதுன்னா அந்த நிலத்தை மாயையிலிருந்து வெளிப்படுத்தியவன் சிவபெருமான். அதான் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் காலின் ஊக்கம் கண்டோன் என்று திருவண்ட பகுதியில் சொல்றார். இணைப்பல கோடி இணைப்பல பிறவும் அனைத்தனை தவையும் நடைத்தோன். ஒவ்வொரு பொருளிலும் உள்ள பண்பை வெளிப்படுத்தியவன் பெருமான். அவன் வெளிப்படுத்தியதுனால நாம் அறிந்து கொள்கிறோம், அதுவும் உணர்த்த அறிந்து கொள்கிறோம். ஆகையினாலே இந்த சவிகற்ப காட்சி தான் அறிவு வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த சவிகற்ப காட்சி வாக்கினால் தான் நடக்கிறது. ஆகவே அந்த வாக்கை சொன்ன போது பகர்வரிய உணர்வுன்னு சவிகற்ப காட்சியை சொல்றார். இந்த சவிகற்ப காட்சிக்கு ஏதுவாகி உணர்வாகின்னு, அந்த உணர்வுக்கு ஏதுவாகி ஒளியாய் உள்ள பான்மையினார் ஞானமயமாக. அதாவது வாக்கும் ஜடம்தான், ஆனா அந்த ஞானத்துக்கு உதவக்கூடியது, அதனால் அதை ஒளியினார். அது மாயாவாரியம்னு சொல்லிட்டோம், அதனால ஜடம்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. இருந்தாலும் அது வந்து அறிவை விளக்கம் செய்யக்கூடியது, அதனால மாயாகாரியத்தை எல்லாம் ஒளின்னு சொல்லுவோம். என்ன விளக்கு ஒளின்னு சொல்லுவோம்? விடிவாம் அளவும் விளக்கணைய மாயைபார். இதே ஆசிரியர் திருவருட்பயில சொன்னார். ஆகவே ஒளியாய் உள்ள பான்மையினால் சவிகற்ப ஞானத்துக்கு ஏதுவாகவும் ஒளிமயமாகவும் இருக்கின்ற ஒரு தன்மையினாலே ஒரு நாதம் படரும் தானே. அந்த விந்து தத்துவத்திலிருந்து நாதம் நீங்க சொன்னது சூக்குமை வாக்கு, சூக்குமை வாக்கு உண்டாகும். அந்த சூக்குமை வாக்கு என்ன செய்யும் என்று சொன்னார்? சூக்குமை வாக்கு தோன்றி உந்தி தானத்திற்கு செல்லும். அப்ப மூலாதாரத்துல அந்த சூக்குமை வாக்கு தோன்றி மூலாதாரத்திலிருந்து உந்தி தானத்துக்கு வருகின்றது, அங்கிருந்து இதய தானத்துக்கு வரும்.